கிறிஸ்திய சொற்கள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய கிறிஸ்தியேசுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் பெருகக் கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்கள், திண்டுக்கல் சபையார் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிறதான தேவனுடைய சத்திய வார்த்தை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு நிழல்கள் இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். அது கூட ஒரு விதமான எச்சரிப்பின் சத்தியம்தான். நம்மளுடைய மூத்த சகோதரர் முதலாவது பாடம் உலகத்தின் ஆவியை குறித்தும் பெருமையை குறித்தும் நிறைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டாங்க. ஸோ அந்த பாடம் கூட இந்த இரண்டாவது பாடத்திற்கான ஒரு லீடாக இருந்துச்சு, ஒரு வழிநடத்துதலாக நமக்கு காணப்பட்டது. எனவே இப்பொழுது நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் கூட ஒரு அருமையான கேரக்டர் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனத்தோடு நம்ம தொடங்கலாம். யாத்திராகமம் 20:26.
பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம்.
ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தகன பலிபீடம் சீத்தி மரத்தால் செய்து காப்பர் சீட் தாமிர தகரத்தால் மூடப்பட்டதான அருமையான தகன பலிபீடம், அதுல பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்களுக்கான எச்சரிப்பை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யாதொரு வேலையை முன்னிட்டும் பலிபீடத்தோடு நீங்கள் நெருங்கி வேலை செய்யும் போது படிகளால் ஏற வேண்டாம். இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் பலிபீடம்னா என்ன, படிக்கட்டுகள்னா என்ன, நிர்வாணம் காணப்படுதல் என்றால் என்ன, இதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்கள் காரியங்கள் எல்லாம் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக தேவன் படிக்கட்டுகள் முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள இந்த பலிபீடத்திற்கு கட்டளை கொடுக்கும் போது செய்ய சொல்லியிருந்தாரா, படிக்கட்டுகள் இருந்ததா அல்லது இல்லையா? ஒருவேளை படிக்கட்டுகள் இருக்குமானால் அதுல ஏன் ஏறாதீங்கன்னு சொல்லணும். இரண்டாவது, படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலைகளுக்கான தேவைதான் அது, இல்லைங்களா? அப்போ இல்லாத படிக்கட்டுகள் ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த எச்சரிப்பை தேவன் ஏன் கொடுக்கணும்? இப்போ இந்த காப்பர் ஷீட் கொண்டு மூடப்பட்ட சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட பலிபீடம், அதனுடைய செயல்முறை வசனங்களை மாத்திரம் சிலவற்றை நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 20:1-3 முடிய நீங்கள் வாசிக்கலாம்.
5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. அதன் 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். அதை வெண்கல தகத்தால் மூட வேண்டும்.
ஒரு சின்ன திருத்தம், நீங்க டேபர்நாக்கில் எப்போ படிச்சாலும் வெண்கலம் என்கிற மொழிபெயர்ப்பு தவறான அர்த்தம். நீங்க தாமிரம் என்று வாசிப்பது மிகவும் பிரயோஜனமா இருக்கும், எல்லாருக்கும் அது மனசுல நிற்கும். இது வெங்கலம் என்கிறது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொண்டு நீங்க எப்ப படிச்சாலும் அது மாதிரி நீங்க வாசிங்க. இது தாமிர தகட்டால் மூடப்படணும். அப்புறம்
அதின் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் தொடர்களையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக.
நல்லா கவனிச்சீங்கன்னா இதனுடைய செயல்முறை விளக்கங்கள் கம்ப்ளீட்டா நீங்க வாசிங்கன்னா இதற்கு படிக்கட்டுகள் வைப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளை நமக்கு இல்லை. அளவு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது? 5 முழ நீளம், 5 முழ அகலம், சமசதுரமான ஒரு ஸ்கொயர்ல பலிபீடம் இருக்கு. ஹைட், அதனுடைய உயரம் 3 முழம். அப்ப அடிக்கணக்கில் சொன்னா 3 முழம் எவ்வளவு இருக்கும்? 4.5. சோ அப்ப நம்ம நிக்கக்கூடிய ஃபுல் பீட்னுடைய உயரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைனா, பலிபீடத்திற்கு படிக்கட்டுகள் வைக்க சொல்லி தேவன் சொல்லல, ஆனால் வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கட்டும் ஆசாரியர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, படிகளை உருவாக்கிடக்கூடாது. நெஞ்சு வரைக்கும் இருக்கு உயரம், குனிந்து பலி செலுத்தணும், கொஞ்சம் ரிஸ்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு விடு ஒரு நாலு படிக்கட்டுகளை அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. சில பிக்சர் பிரதர்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க பிரதர், அந்த பலிபீடத்தினுடைய மூன்று பிக்சர் இருக்கும் பாருங்க, ஸ்டெப் மாதிரி ஒன்று இருக்கும், முதல் எடுத்தோடனே கார்ட்டூன் பிக்சர் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் எடுத்தோடனே ஆதார வசனத்தோடு அதில் பாருங்க, அந்த இமேஜில் படிக்கட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, இது வசனத்தில் இல்லை, படிக்கட்டுகள் வசனத்தில் இல்லை, ஆனால் கற்பனை. இந்த பிக்சரை வடிவமைக்கும் போது சாய்வு தளம், படிக்கட்டுகள் இப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் பண்ண தவறு, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை தேவனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படலை. மூன்று மூலம் உயரம் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பலிபீடத்திற்கு படிக்கட்டுகள் அவசியமும் இல்லை. அப்ப ஆசாரியர்களுக்கு தேவன் என்னதான் ஆசாரியர்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் குனிந்து பலி செலுத்தட்டுமே. பலிபீடத்தினுடைய சல்லடை அதனுடைய நடுமையத்தில் இருக்கும், இவங்க பலி செலுத்தும் போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், தங்களுடைய உடலை வருத்தணும், தாளை குனியணும், குனிஞ்சுதான் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். எனவே படிக்கட்டுகள் ஒருவேளை எங்கேயாவது சபைகளில் பேனரில் பார்த்துட்டு வந்துட்டு, இதுக்கெல்லாம் சகோதர சகோதரிகள் அர்த்தம் கேட்குறாங்க, வசனத்திலிருந்து அர்த்தம் கேட்கறதில்ல, யாராவது இமேஜில் கற்பனையாக ஏதாவது போட்டிருந்தா பிரதர் படிக்கட்டு இருந்துச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு, வசனத்தில் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். ஸோ படிக்கட்டுகள் கட்டளைகள்லையும் கொடுக்கப்படலை, ஒருவேளை அப்படி படிக்கட்டுகள் வைத்தால் அது தவறு. சரி, என்ன பிரச்சனை நடந்துடும், ஏன் படிக்கட்டுகள் வைக்கக்கூடாது, வச்சு ஈஸியாக வேலை செய்யக்கூடாதா, அதனால என்ன ஒரு பாவமா, படிக்கட்டுகள் வைத்து ஈஸியாக ஆசாரியர்கள் ஏறி அதன் மேல் பலிகளை தகனிப்பது ஒரு சுலபமான வேலை தானே, இதை செய்தால் என்ன பாவம் அப்படிங்கும்போது, இதனுடைய நிஜத்துக்கு நம்ம வந்தாதான் இப்போ அதனுடைய ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டை நம்ம பிடிச்சி ஒன்பதுன்னா போக முடியும். வசனம் படிக்கலாம், எபிரேயர் 13:10.
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் வேலை செய்தவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு என்பது யார், கூடாரத்தில் வேலை செய்தவர்கள் யார் அப்படின்னா, மாம்சீக இஸ்ரேலர்கள் இருந்துட்ட ஆசாரிய வகுப்பாருக்கு நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலிபீடத்தின் மீது பலி செலுத்தக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் எந்த பலிபீடத்தின் மீது அவங்க பலி செலுத்திட்டாங்கன்னா, லிட்ரலா சீத்தி மரத்தால் செய்து தாமிர தகட்டால் மூடப்பட்ட தகன பலிபீடமாகி அந்த பலிபீடத்தோட நெருங்கி இருந்தவங்களுக்கு சுவிசேஷ யுகத்தில் ஒரு பலிபீடம் இருந்துச்சு இருக்கு, இந்த பலிபீடத்தை கண்டுபிடிக்கவோ இந்த பலிபீடத்தின் மேல தகனத்தை வைக்கவோ பலிகளை ஏறெடுக்கவோ சுவிசேஷ யுகத்திற்கே உரிய பரிசுத்த ஆராதனை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதான இந்த கட்டளைகள் என்ன பண்ணப்படலை, இப்போ எபிரேயர் 13:10 என்கிற பலிபீடம் யார குறிக்குதுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலிபீடம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து நிற்கும் போது நிழலான பலிபீடத்தை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் அதுல பலி செலுத்தப்படுது, ஏன் டைரக்டா ஆசாரியர்கள் தேவனிடத்தில் போறதில்லை, ஏன் பிரதான ஆசாரியின் மூலம், ஏன் பலிகளின் மூலம், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிழல்ல கூடாரத்தில் வேலை செய்த ஆசாரியர்கள் நன்கு கவனித்திருப்பார்களானால், நிஜம் அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்களுக்கு உண்மை குழப்பமாக இருந்திருக்காது. நாம வனாந்திர பிரயாணத்தில் பார்த்துட்ட அந்த நிழலான பலிபீடத்திற்கு நிஜம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் பவுல் சொல்றார், நமக்கென்று ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் வேலை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கல, வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா, பலிபீடம் கர்த்தராகிய இயேசு, சீத்தி மரம், தாமிர தகரம், என்ன காம்பினேஷன் இது, மரம் மரம் என்றாலே வேதாகமத்தில் பொதுவாக நல்ல மரங்கள் நித்திய ஜீவனுக்கு அடையாளம். சீத்தி மரம், கேதுரு மரம், ஜீவதாறு விருட்சம், புண்டை மரம், இப்படிலாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எவர் கிரீன் ட்ரீ, என்றும் இளமையாக இருக்கக்கூடிய மரவர்க்கம். அதை போல சீத்தி மரம் கூட ஒரு முக்கியமான மரம். மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பு பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை காண்பிக்குது முதலாவது சிதிமுட், பரிபூர்ணமான மனித நிலைமையை காட்டுது. இரண்டாவது இதே சீத்தி மரம் இந்த சுவிசேஷ யுகத்தில் யாருக்கு மாத்திரம் பொருந்தும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது ஆயிரம் வருட அரசாட்சியில சீர் பொருந்த இருக்கின்ற சரீரத்திலும் ஒழுக்க ரீதியாகவும் சிந்தையிலும் மூணுலையும் பரிபூரணம் அடைய இருக்கின்ற முழு மனுக்குலத்துக்கும் பொருந்தும். இதுதான் சீத்தியம் அப்படின்னா. ஆனா இது இமார்டாலிட்டி இல்ல, மார்டல், அதாவது அழியும். அழியாமை கொடுத்து பரிபூர்ண மனிதனை தேவன் என்ன பண்ணல, சிருஷ்டிக்கல. இப்ப பாருங்க, மரம் நெருப்புல வச்சா எரிய மாதிரியாதா? ஆனால் சீத்தி மரம் அப்படியே வச்சிருந்தோம்னா லைஃப் லாங் இருக்கும். அழிக்கணும்னு நினைச்சா? இதுதான் தேவனுடைய சாயலின்படியேயும் ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்ட பரிபூர்ணமான மனிதன் பாவம் செய்தால் மரண தண்டனைக்கு உட்படுவான் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே வைக்கப்பட்டிருந்தார் ஏதேன் தோட்டத்தில். இதுதான் சீத்தி மரம். இதை போலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை மரம் வெளிப்படுத்துது. பிரதர் ரசல் பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொல்றார், ஒருவேளை ஈடுபலியை விரும்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு தூதர், தெய்வீக வல்லமையினால் மாத்திரம்தான் பூமியில இருந்தார், அவர் மாம்சத்துல இல்லைன்னு ஒருவேளை யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா இவர்களுக்கெல்லாம் சத்தமில்லாத ஒரு சாட்சி டேபர்நகல் இருக்கு. மரம் அழியும் அப்படின்னா கர்த்தர் எந்த சரீரத்தில் வந்திருக்காரு? ஆவியின் சரீரத்திலயா மாம்சத்திலயா? மாம்சம். தூதனா அவர் இல்ல, தேவனுடைய ஒரு சொரூபமா வரல, மாம்சத்துல தெய்வீக தன்மை கொண்டவராக, அழியாமை கொண்ட ஒரு சொரூபமா அவர் இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பரிபூர்ண மனிதன் தேவனோடு நெருங்கி காணப்படக்கூடிய உறவுதான் தாமிர தகரம். சீத்தி மரம் பரிபூர்ண தன்மை குறிக்குது, காப்பர் சீட் நீதிமான் நிலைமையை காட்டு. நிறைய பேருக்கு இந்த பரிபூர்ண மனித தன்மைக்கும் நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது புரியறதில்ல. இந்த ரெண்டு நிழல் நமக்கு அருமையா காண்பிக்குது. பரிபூர்ண மனித தன்மையை மரமும், அப்பேற்பட்ட பரிபூர்ணமான மனிதன் தேவனோடு உறவில் இருப்பதை ஜெபிப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வது, இந்த கிரியைகளுக்கு பேர் நீதிமானுக்குரிய நிலை. இப்ப கிறிஸ்து சரீரத்தில் ஒரு பரிபூரணர், தன்னுடைய கிரியையில் ஒரு நீதிமான். இது ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு மாத்திரமே பொருள். இப்போ தௌசண்ட் இயர்ல பிரதர் சொல்றார், யார் ஒருவரும் கிறிஸ்து மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத வண்ணம் இருக்கும் இந்த சீத்தி மரம் தாமிர தகரம், காப்பர் ஷீட். ஓகே, இது நமக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னும் நம்ம பாடத்துக்குள்ள போல. இப்ப பலிபீடம் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு. இந்த பலிபீடத்தின் மேல் தகனமாக கூடிய மிருக உடல் கிறிஸ்து எவ்வாறு மீட்கும் பொருளானார் என்பதை காண்டுது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற ஒருவரும் ஒவ்வொருவரும் மகா பரிசுத்த ஸ்தலம் மேற்கில் இருக்கு, அதான் எண்டு. ஆனா வாசல் கிழக்கில் இருக்கு. இந்த வாசல் வழியாக முதலாவது உட்பிரவேசிக்கும் பொழுது பலிபீடத்தை பார்க்காம மோஸ்ட் ஹோலி போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலம் நுழையவே முடியாது. அதான் கர்த்தர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். வழி பிரகாரம், சத்தியம் பரிசுத்த ஸ்தலம், ஜீவன் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மூணு நிலைமைக்கும் போய் பிதாவாகிய தேவனிடத்துல நீங்க அந்த குடும்பத்துல ஜாயின் பண்ணணும்னா இந்த பலிபீடமாகிய என்ன மீட் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இப்போ இவ்வாறு இந்த சுவிசேஷ யுகத்துல பலி செலுத்த வந்திருக்கக்கூடிய ஆசாரியர்களாகிய நமக்கு உங்களுக்கும் எனக்குமான எச்சரிப்பு தான், என் பலிபீடத்தின் மேல் பிதாவாகிய தேவன் பேசுறார் இந்த இடத்துல, என் மகன் மூலமாக பலிகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிற நீங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போ பலிபீடத்த லிட்டரலா என்ன வேண்டாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய தயவினால் அல்லது அவருடைய கிருபையினால் பிதாவாகிய தேவனிடத்தில் சமாதானம் பெற்ற ஆசாரியர்களாகிய நீங்கள் நான் நம்மளுடைய பலியை எடுத்துட்டு போகும்போது நமக்கான சிந்தனை என்ன சொல்றாருன்னா, படிக்கட்டில் தயவு செஞ்சு ஏறாது. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. ரோமர் 5:1 நீங்கள் வாசிக்கலாம். கொஞ்சம் குயிக்கா படிங்க.
எவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
இந்த தெய்வ சமாதானம், தெய்வீக சமாதானம், பிரதர் ரசல் ரீப்ரிண்ட்ல 59:60 பேராகிராஃப் 1 நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாருன்னா, பெயர் சபைக்கு இல்லைங்கிறார். அழைக்கப்பட்டவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் இந்த மெய் சமாதானம் இன்னைக்கு இல்லை. யாரெல்லாம் உண்மையாக உடன்படிக்கை செய்து தேவனிடத்துல தங்களை சரண்டர் பண்ணியிருக்காங்களோ இவங்க தான் பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிரித்து பிரித்து புரிந்து கொண்ட அறிவாளிகள். அவர்தான் இவரு, இவர்தான் அவருன்ற குழப்பவாதிகள் இந்த காலத்துல நீதிமான்களே இல்லைங்கிறார். குமாரன் வேற, பிதா வேற. அவர்கிட்ட போகணும்னா இவர் மூலமா போகணுங்கிற இந்த தெளிவான டாக்டரின் யார்கிட்ட இருக்கோ இவங்க தான் ரோமர் 5:1 சொந்தக்காரங்க அப்படிங்கிற. இப்ப சொல்லுங்க, நீதிமான்கள் நாமலா அல்லது அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்ம உலகம் முழுவதும் காண்பிக்கிறோமே கிறிஸ்தவர்கள் அவங்களா அப்படின்னா, பிரதர் ரசல் ஆரம்பத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார், பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை டீப்பா பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, பெயர் சபை பாளையத்துல தான் இருக்குதுன்றார். சம்பாத்தியம், பேர் புகழ், உலகத்தின் ஐஸ்வர்யம் போன்ற மைண்ட் இருக்கிறதுனால பெயர் சபை இப்ப எங்க தான் இருக்குது? பாளையம். பிரகாரமும் நமக்கு தான் இப்ப சொந்தம், பரிசுத்த ஸ்தலமும் நாமளே நீதிமான்கள், நாமளே பரிசுத்தவான்கள்ங்கிறார். புரியுதுங்களா? இப்போ இவ்விதமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நமக்கு ஒரு விதமான நீதியின் வஸ்திரத்தை தேவன் அழகா உடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். யாத்திராகமம் 28:42-43.
அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும்.
இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இடுப்பு தொடங்கி முழங்கால் வரைக்கும் இல்ல, கணுக்கால் வரைக்கும் வரணும். இஸ்ரேல் ஜனங்கள்ல பொதுவான ஜனங்கள் தான் ஸ்கட் மாதிரி போட்டிருப்பாங்க. பழைய ஏற்பாடு மூவிலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்களே ஸ்கட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஒரு அங்கி. ஆனா ஆசாரியர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா இடுப்பு தொடங்கி கணுக்கால் வரைக்கும் கவர் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? இந்த வசனத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு தொடங்கி கணுக்கால் வரைக்கும் கவர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த வஸ்திரம் நம்மளுடைய நீதிமானுக்குரிய நிலைமையை குறிக்குது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்துல வச்சு சுத்த ஜலமாகிய சத்தியத்தால் நம்மளை கழுவி குளிப்பாட்டி சுத்திகரித்து ஒரு வெள்ளை ட்ரெஸ் நம்ம மேல தேவன் அழகா என்ன பண்ணிடுகிறார், தன்னுடைய குமாரன் மூலம் அழகா போட்டு விட்டுருக்கிறார். இவ்விதமாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டு தங்களை பலி செலுத்த வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர்களுக்கான எச்சரிப்பு தான், என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அவைகளில் அங்கி உடுத்தி இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு நிர்வாணம் காணப்படுவது என்றால் என்ன? வார்த்தைகளை குறித்து முகம் சுலிக்காதீங்க, ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் இருக்கு. நம்ம ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவைகளோடு நிதானி தருகிறான், அந்த பாயிண்ட் வரணும். நிர்வாணம் காணப்படுதல் என்றால் என்ன? ஏன் அப்படி சொல்லியிருப்பான் அப்படிங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆசாரியர்கள் படிக்கட்டுகளை ஒருவேளை ஏற்பாடு செய்து பலி செலுத்த முற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கிகளை கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கையில் இப்போ வேஷ்டி அணிகின்ற சகோதரர்கள் என்ன பண்றோம், ஒரு படிக்கட்டுல ஏறும்போது லுங்கி அல்லது வேஷ்டி எல்லாம் கட்டும் போது ஒரு கையில தூக்கி பிடிச்சி ஏறோம் இல்லைங்களா. இத தேவனுடைய வேலை செய்யும் போது செய்யாதீங்கிறார். உங்களுடைய திறந்த மேனி பலிபீடத்தின் மேல காணப்படக்கூடாது, கால் பகுதியோ உள் உடல் உறுப்புகளோ தெரியக்கூடாதுங்கிறத நாசுக்கா சொல்லிடுகிறாரு. உன் நிர்வாணம் காணப்படாதபடி. சரி ஓகே, பாயிண்ட் என்னன்னா சரீரத்தை குறித்து தேவன் இவ்வளவு தூரம் எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நிர்வாணம் பாவமா? தேவனுக்கு நம்மெல்லாம் குழந்தைகள். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது டிரெஸ்ஸோடவா தேவன் சிருஷ்டி பண்ணார்? அப்ப அது பாவமா அப்படின்னு பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, நிர்வாணம் என்பது பாவம் அல்ல. படிங்க வசனம், ஆதியாகமம் 2:25.
ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள்.
எப்படிங்க? நம்மளை போல விழுந்து போன மனிதர்கள் இல்ல, தங்களுடைய பரிபூரண நிலைமையில ரெண்டு பேரும் டிரெஸ் போடாம இருந்திருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லையா, வெக்கம் உண்டாகல. அப்ப பிரதர் ரசல் இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நிர்வாணம் என்பது பாவம் அல்ல, மாறாக இவங்க ரெண்டு பேரும் தங்களை எப்ப மறைத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க, தேவனாகிய கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே உளவாடும் பொழுது ஆதாமே நீ எங்கே, உங்க சத்தத்தை கேட்டு நாங்க நிர்வாணியா இருக்கிறபடினாலே ஒளிந்து கொண்டோம். அப்பதான் கேக்குறாரு, இவ்வளவு நாளா நீ டிரெஸ் இல்லாம இருக்கிறது உனக்கு தெரியலையா, இப்ப ஏன் ஒளிஞ்சுகிட்ட? பாயிண்ட் கவனிங்க, தேவனுக்கு முன்பு தங்களை மறைச்சுக்கணுங்கிறது விஷயம். இங்க நிர்வாணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க பயந்து ஒளிஞ்சுக்கல, தேவனுக்கு முன்பு எதையாவது எடுத்து மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், ஒளிஞ்சுக்கணும். என்ன பண்ணிட்டாங்க, அத்திலைகளை கொஞ்ச நாள்ல உதிர்ந்து போச்சு. இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய நீதி. காவடி எடுக்கிறான், காசிராமேஸ்வரம் போறான், மொட்டை அடிக்கிறான் இல்லைங்களா, தீ மிதிக்கிறான், எல்லாம் செய்யறான், அன்னதானம் பண்றான், ஆனா அதெல்லாம் நீதியை கொண்டு வருதா? அதான் அத்திலைகள். மனிதனுடைய எந்த சொந்த முயற்சியும் அவனை நீதிமானாக தேவனுக்கு முன்பு ஆக்குவதில்லை. தேவன் ஒரு டிரெஸ் போட்டார் பாருங்க, அதுக்கப்புறம் அத்தியலைகள் உதிர்ந்த பின்பு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார் அவங்களுக்கு, படிங்க ஆதியாகமம் 3:7-11.
அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்.
21:21.
தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
ரெண்டு விஷயத்தையும் ஏதேனிலே தேவன் காமிச்சார், உங்களை நீங்கள் நீதிமான்களாக ஆக்குவதற்கு சில பிரயாசப்படுவீங்க, அது தோல்வியில முடியும், அதான் அத்தியிலை உதிர்ந்து போறது. நான் ஒரு டிரெஸ் போடுவேன், அது உங்களுக்கு நிலையா இருக்கும். தன்னுடைய குமாரனுடைய ஈடுபலியதான் அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடா நமக்கு அழகா காணும். ஏதேனிலே காமிச்சார் ரொம்ப அழகா, உலக தோற்றத்திற்கு முன்பாக தன்னுடைய நேசகுமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஒப்பு கொடுத்ததை அல்லாஹ் அங்க காமிச்சுக்கிறார். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் ரசல் அல்லாஹ் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார், என்றைக்கு பாவமானது உலகத்துக்குள் பிரவேசித்ததோ அன்றைய தினத்தில் இருந்து பாவத்திற்கான ஒரு அடையாளம் தான் நிர்வாணம். நிர்வாணத்தில் பாவம் அல்ல. திறந்த மேனிங்கிற வார்த்தை கூட நம்ம நாசுக்கா யூஸ் பண்ணிக்கலாம், திறந்த மேனி திருவிழியத்தில் வருது. எப்பொழுது பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்ததோ, இப்ப ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா, லோகோ இருக்கு இல்லையா, கூட்டுறவு பேங்க் அப்படின்னு கை சிம்பல், எல்ஐசி இப்படி, பைபிள் ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி. பாவத்துக்கு ஒரு அடையாளம்னா என்னங்கன்னா நிர்வாணம். பாவம் உலகத்தில் பிரவேசித்த அன்று ஆதாமும் ஏவாளும் தங்களை மறைத்துக் கொள்ள ஆரம்பித்த முயற்சிக்கு பேர் நிர்வாணிகள். இப்ப நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி யாரு, நிர்வாணிகள். அப்படின்னா பாவிகள். அவ்வளவு நிர்வாணம் என்றால் இப்ப என்னங்க, பாவம். ஓகே, எந்த விதமான பாவம்? பலிபீடத்தில் ஏறக்கூடிய ஆசாரியர்கள் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிக்கட்டுகளின் மேல் ஏறாத அப்படின்னா, இது எந்த பாவத்தை குறிக்குது? பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் வெந்து நொந்து கடுமையான போராட்டத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஓட்டத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். ரோமர் 7:15 முதலாவது படிங்க.
எப்படியெனில் நான் செய்கிறதே எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.
இதுதான் ஒரு நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி தன்னுடைய ஓட்டத்தை துவங்கக்கூடிய ஆரம்ப நாட்கள்ல ஏற்படக்கூடிய கடுமையான போராட்ட குணம். நான் உன்ன விரும்புறேன், அதை என்னால் செய்ய முடியும். நான் விரும்புகிற நன்மையை அல்ல, விரும்பாத தீமையே செய்கிறேன். படிங்க 18:21.
அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த பாவ சரீரத்திலேயோ நன்மை இல்ல. அப்புறம்
நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன்.
என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய தாட் நன்மை மாத்திரம் செய்யணும். ஆனால் என்னுடைய நோக்கத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த சரீரமானது நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்படும்படி என்னை விடுறதில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
அப்படின்னா தேவனோடு பலியினால் உடன்படிக்கை செய்து நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள் இருப்பது பாவ சரீரம் என்பதை எல்லாரும் முதலாவது உணரணும். நம்ம விரும்புறோம், விருப்பத்தின்படி இருக்க முடியறதில்ல. பாருங்க, ஒரு தூக்கத்தை நம்மளால மேற்கொள்ள முடியுதா? இந்த மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு விஷயத்துல சின்ன மேட்டர் என்ன தெரியுங்களா? தூக்கம். வரும்போது ரொம்ப ஆவலாதான் வர்றோம், ஆனா உட்காந்தவனையும் தூங்குறோம். என்ன காரணம்? நான் விரும்புறேன் சப்ஜெக்ட் கேட்க, ஆனா என்னால தூக்கத்தினால முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பிட்டாலும் தூங்குறோம் இல்லைங்களா? நல்ல வேலை இப்ப சாப்பாட்டுக்கு பின்னாடினா ரொம்ப எக்கச்சக்கமா மாட்டி இருக்க வேண்டியது வரும். இப்ப கொஞ்சம் எல்லாம் டீ சாப்பிட்டு வந்து சுறுசுறுப்பா இருக்கனால தப்பிச்சாச்சு நம்ம. அப்ப விரும்புறோம், எதையாவது ஒன்றை செய்யணும். ஈவில் பேசக்கூடாது, பேசாம இருக்க முடியுதா? புறங்கூறக்கூடாது, இருக்க முடியுதா? பொய் சொல்லவே கூடாது, முடியுதா? அப்படின்னா செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஃபீல் ஆகுறது, ஐயோ செஞ்சிடுறேன்னு போய் மன்னிப்பு கேட்கறது. இது ஒரு புது சிருஷ்டிக்கு ஆரம்பத்தில் இருக்கலாமா? நம்மளுடைய ஓட்டத்தை துவங்கும் போது, இந்த சரீரம் பலியாக ஆரம்பிக்கும் போது அது முழுவதும் மரணத்துக்குள்ள போறதில்லை, படிப்படியா சாகடிக்கணும் அதனுடைய உணர்வை. அப்ப கடுமையான போராட்டம் நிலவதான் செய்யும். உடனே மேற்கொள்ள முடியுமா பெரிய ராட்சசனை? எனக்கு வயசு 50 சரீரம், நியூ கிரியேஷனா, நீ யாரு, போன மாசம் தானே வந்த அப்படின்னு. 50 நான் என் குடும்பத்தில் எப்படி இருந்திருக்கிறேன், உலகத்தில் எப்படி இருந்திருக்கேன், நீ நேற்று வந்துட்டு என்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தினா நான் எப்படி கட்டுப்படுத்துவேன்னு கேட்கும் பழைய மாம்சம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான். 24:25
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்?
அப்படின்னா பவுலுக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, சீக்கிரம் சாவு வந்தா நல்லா இருக்கும்ன்ற. இப்படி தேவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்ய முடியாம மாம்ச பிரமாணத்துக்கே மேக்சிமம் ஊழியம் பண்ணிட்டு அப்பப்போ விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுக்கு சீக்கிரம் இந்த மரண சரீரம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, தேவனிடத்துல போய் சேர்ந்துட்டோம்னா ஃப்ரீ ஆயிடலாம். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னையா படிங்க வசனம்.
நம்முடைய தேவனாகிய நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்,
இல்ல 24 திரும்ப படிச்சு படி.
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.
இந்த இடத்துலதான் நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் பேசுறார் அப்போஸ்தலன். பாவம் செய்யறோம் தான், சரிக்கு விழுகிறோம் தான், மாம்சம் புது சிருஷ்டிக்கு இடையூறா இருக்குதான். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் முழு விருப்பத்தோடு நீங்க செய்யாம பாத்துக்கங்கிறார். என் மனதிலோ ஆவியின் பிரமாணத்துக்கு தான் நான் ஊழியம் பண்றேன். மனதார விரும்பி நான் என்ன பண்றதில்ல, மாம்ச பிரமாணத்துக்கு ஊழியம் பண்றதில்லைங்கிற இவ்வளவு நிர்பந்தத்தையும் பேசிட்டு என் மனதினாலோ தேவனுடைய பிரமாணத்திற்கு மாம்சத்தின்படிதான் தவறிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, இப்ப பவுல் மனதார பாவம் செஞ்சிருப்பாரா இல்லையா? இல்லை. அப்போ நிர்வாணம் என்பது காணப்படுது பலவீனமா, தெரிஞ்சு இல்ல, துணிகரமா இல்ல, பலவீனமாக பலி செலுத்தக்கூடிய நாட்கள்ல நம்ம எல்லாம் பாவ சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுற வரைக்குமே சில தீமைகள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம கூட இருக்கலாம். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரையின் மூலமாக நம்ம சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆனால் தெரிந்து மனப்பூர்வமாக அன்பின் பிரமாணத்திற்கு விரோதமாக, ஆவின் பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு பவுல் பேசுறாரு அந்த இடத்துல, அப்படி பேசவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்ப என்ன, இப்ப இதை எப்படி அட்வான்டேஜா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட்லயே தேவன் சொல்லிட்டாரு நமக்கு, நம்ம இனிமே என்ன பண்ணலாம், அப்படிதான் வஸ்திரம் விலகும், நிர்வாணம் காணப்படும் சொல்லிட்டாச்சு இல்ல, இனிமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லை. அதனாலதான் அந்த வசனத்தை படிச்சோம், மனதின் பிரமாணம் ஒண்ணு இருக்கு, மாம்சத்துக்கு ஒரு பிரமாணம். மனதினால் தேவனை மாத்திரம் நான் சேவிக்கிறேங்க. அப்பதான் சொல்லிட்டு சொல்றாரு நிர்பந்தமான வாழ்க்கையில் இது, எப்போ அந்த சரீரத்தில இருந்து மரணம் என்னை பிரிக்குதோ அப்பதான் நான் ஃபுல் ரிலீஃப் ஆகவே அப்படின்னா, உண்மையான ஒரு ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த எண்ணம் இருக்கணும். தினசரி செத்து செத்து பிழைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சீக்கிரமா எப்படியாவது நல்ல போராட்டத்தை போராடி மேற்கொண்டு சீக்கிரம் தேவனிடத்துல போய் சேரணும். இந்த வாஞ்சை இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவின் மூலமாக உகந்த வாசனையான காணிக்கையை ஏறெடுக்க வந்திருக்கக்கூடிய உண்மை ஆசாரிகள் நம்மளாம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை நீதிமான் ஆக்கினது கிறிஸ்து இயேசுவின் மூலம் உண்டான கிருபை, நம்மளை பலி செலுத்த வைத்திருப்பது அந்த பலிபீடம், பலிபீடத்தின் மேல் நாம் தகனிப்பது கிறிஸ்து இயேசுவின் மூலம் உண்டான கிருபையின் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். ஜெபம் தனியா போறதுல கிறிஸ்துவின் மூலமா தான் போதும். இதுல நீங்களும் நானும் யார், சகலத்தையும் கிறிஸ்து என்கிற பலிபீடத்தின் மேல் நம்ம ஏறெடுக்க வந்திருக்கிறோம் சொல்லும் போது, எல்லாவற்றையும் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அங்கீகரிக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்ப நிர்வாணம் என்றால் பாவம், அந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம், பலிபீடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறிக்குதுன்னு பார்த்துட்டோம், படிக்கட்டுகள்ல ஏறது ஏறி நிர்வாணத்தை வெளிப்படுத்துறதுனா என்னங்கிறதா இப்ப நம்ம பார்க்கணும். பாவத்தில் பலவீனமான விஷயங்களை அப்போஸ்தலன் பேசிட்டார், இது என் மாம்சம் அப்பப்ப வெளிப்படுதுன்னு நம்ம சொல்லிக்கலாம், பலவீனமா இருந்தால் ஓகே. ஆனால் ஸ்டெப் வச்சு மேல ஏறாதீங்க, அது ரொம்ப துணிகரமான ஒரு விஷயத்தை காண்பிக்குதுன்னா, எப்பேற்பட்ட துணிகரம் இது, பாவங்களில் எத்தகைய பாவங்களை படிகளால் ஏறாதிருங்கள் என்று தேவன் சொல்லியிருப்பார். அப்படின்னா எப்பேற்பட்ட பாவிகளுக்கு மன்னிப்பு உண்டு, எப்பேற்பட்ட பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறார். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் படிக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் ஒரு பாவத்திற்கு மாத்திரம் எதிர்த்து நிற்கிறார், என்னங்க? பரிசுத்தமா, சத்தமா சொல்லுங்க. பொறாமை யார் சொன்னது? மேட்டிமை, பெருமை. இப்ப படிக்கட்டுகளை தான் குறிக்குதுங்க. தாழ்மையான நம்மளுடைய ஆண்டவர் மீது அவருடைய புண்ணியத்தால் பலியை ஏறெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே அதே தாழ்மையோடு ஒவ்வொரு பலிகளையும் ஏறெடுக்கணும். கிச்சன்ல இருந்தாலும், பாத்ரூம் டாய்லெட்ல இருந்தாலும், சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலும், சப்ஜெக்ட் கொடுத்தாலும், பாட்டு பாடினாலும், டிரான்ஸ்லேட் ஒர்க் பண்ணாலும், சமையல் பண்ணாலும், கவிதை எழுதினாலும், சகலமும் தேவனுக்கு முன்பான பலி. தேவனுடைய பார்வையில தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சமயக்கட்டில் இருக்கிறவங்கிற வித்தியாசம் இல்ல, அனைவரும் தேவனுடைய குமாரன் மூலமாக அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம் சொல்லும் போது, என்ன வேலை செய்தாலும் என்ன சிந்தனை இருக்கணும்? படிங்க ரோமர் 12:3.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்.
பாருங்க இந்த வசனத்துல பிரதர் இந்த பிக்சர் இருக்கா, போட்டிருக்கீங்களா பூனை கண்ணாடி பக்கத்தா? அதுல பாருங்க, கண்ணாடியை பாக்குறது பூனை, உள்ள என்ன தெரியுது? இப்படித்தான் நினைச்சுக்கிறதாமா நம்மளாம், அண்ணன் முதல் சப்ஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு பயம், பெருமைக்குள்ள டிராவல் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் பாயிண்ட் பூரா எடுத்துருவாருன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். சரி, நிழல் பொருளை வச்சு என்ன பண்ணிடலாம், எப்படியாவது சப்ஜெக்டை தேவன் லீட் கொடுக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா. பாருங்க, இப்போ கண்ணாடியில் பூனை தான் பார்க்குது, உள்ள என்ன தெரியுது அப்படின்னா, நான் யார், என்னுடைய லெவல் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வரம் என்ன, அதை குறித்து ஒவ்வொருத்தரும் தெளிந்த புத்தி உள்ளவங்களா என்னங்கிறார். எல்லாருக்குமே செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும், ஆனால் இருக்கிற லெவலை விட்டு போகாதீங்கிறார். எனக்கு எழுத வரும், எனக்கு பாட வரும், எனக்கு போதிக்க வரும், எனக்கு இது எதுவுமே வராது, நான் சபைகளில் மாம்ச ஊழியங்கள் செய்வேன், எனக்கு கிச்சன் தான் பழக்கம் அப்படின்னு தன் நிலையில் தன்னைத்தான் நன்கு நிதானித்தறிந்த அந்த துறைகளை செலக்ட் பண்ணி அதை தாழ்மையோடு செய்யணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா, சகோதரர் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயுமே எல்லாருமே எல்லா வேலைகளுக்குமே வாஞ்சிக்கிறது அவங்களுக்கான வரங்களா. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் பேசும்போது ஆவியின் வரங்கள் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் குணமாக்கும் மரங்களை உடையவர்களா, எல்லாரும் மூப்பர்களா, மெய்ப்பர்களா, கண்காணிகளா? அப்படி இருக்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞான வரங்களை நாடுங்கள், இதிலும் மேலான ஒன்று இருக்குன்னு ஒன்று கொந்தீர் 13 அதிகாரத்தை காட்டுறாரு. அன்பை நாடுங்கள், இதுலதான் நமக்கு போட்டி இருக்கணும். வேலைகள்ல போட்டி இருக்க கூடாது. இந்த பிரதருக்கு வாய்ப்பு, இந்த சிஸ்டருக்கு வாய்ப்பு, இவங்களுக்கு வசனம் படிக்க கொடுத்தாங்க. ஒரு ஊர்ல ஃபாலோ கிளாஸுக்கு வசனம் படிக்க வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒரு சிஸ்டர் அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கே வர்றது. சிஸ்டர் கான்சன்ட்ரேஷன் சிஸ்டர். எதை நாட வந்திருக்கிறோம், எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ வேலைகள் நம்மளுடைய பரம அழைப்பை தடை பண்ணுது பாருங்க. வேலைக்கு பரிசு இல்லைங்க, கேரக்டருக்கு தான் பரிசு. இப்ப அன்புக்கு பரிசா? இப்ப தேவன் நம்மளை கூப்பிட்டு இங்க வா, எத்தனை சப்ஜெக்ட் எடுத்த? 100 ஆண்டவர் அதிகமா எடுத்திருக்கிற உடனே 144,000 பேர்ல பேர் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாரா? இல்ல இல்ல, இன்னொருத்தர் வந்து 50, இல்ல நீ திரள் கூட்டமா போயிடும். சிஸ்டர் நீங்க வாங்க, எத்தனை கன்வென்ஷன்ல வசனம் படிச்சிருக்கீங்க? ஐயோ, ஒரு 15 கன்வென்ஷன் பிரதர். நீங்க சபை சிஸ்டர் நீங்க வாங்க, வசனமே படிக்க தெரியாதா? இல்ல, அப்ப நீங்க போயிடுங்க. இப்படி பெயர் சபை நியாய தீர்ப்பு மாதிரி ஆண்டவர் செய்யறாங்க. இங்க வேலைகளுக்கு பிரைஸ் இல்லைங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டு இருக்கிறோம். அன்பு என்பது தார் சாலை, அந்த ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும். வேலைகள், திறமைகள், தாளந்து என்பது நேம் போர்டு மாதிரி கிலோமீட்டர் காட்டும் இல்லைங்களா? இதை பார்த்துக்கிட்டே போய் ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது. இப்ப போர்டை பார்க்கலாம், இன்னும் கரூருக்கு 60, ஓகே, அப்படியே அடுத்து 40, 30 பார்த்துட்டே போய் சைடாவே பார்த்துட்டு போய் என்ன பண்ணக்கூடாது. இப்போ நம்மளை அந்த வழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யுக்திகள் தான் வேலைகள். தேவனுடைய வேலையை செய்யணும், சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு தான் பலிகள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதை மறந்துடக்கூடாது. அன்புங்கிற டார்கெட் இன்னைக்கு ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நேம் போர்டை பார்க்கறோம், கிலோமீட்டர் கல்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு இந்த வேலை வரல, எனக்கு வேலைகளை கொடுக்க தேவன் நம்மளை அழைக்கல. பெரிய வேலை மேல இருக்குங்க. இப்பேற்பட்ட வேலைகளை செய்யும் போது பூனைகள் சிங்கம் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம், மாறாக சிங்கம் கண்ணாடியை பாக்குற மாதிரி நினைச்சுக்கங்க. அங்க பூனை தெரியணும். எப்படி? இப்ப நான் சிங்கம் மாதிரி நினைச்சிட்டு கண்ணாடியை பார்த்தா பூனை தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் என்ன விட பெரியவங்க இருக்கிறாங்க சபையில. எனக்குள்ள ஒரு சிறந்த திறமை இருக்குமானால் என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு என்ன விட ஒரு பெரிய திறமை இருக்கும், அது என் கண்ணுக்கு தெரியாது. இப்படி யோசிக்கிறதா புது சிருஷ்டி. இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:3-5.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்.
இதுல யாரும் விட்டு போல, ஒருவரில் ஒருவர் என்ன விட இந்த சிஸ்டர் ஒருபடி மேலதான், என்ன விட இந்த பிரதர் ஒருபடி மேலதான் அப்படின்னு நினைக்கிறதான் புது சிந்தை. நான் ஒரு லெவலுக்கு போய் நின்றுட்டேன், என் அளவுக்கு வர்றதுக்கெல்லாம் என்ன நிறைய பேர் வளர வேண்டியது இருக்குன்னு நினைச்சா அதுதான் பூனை கண்ணாடி பாக்குற மாதிரி. சிங்கம் தான் தெரியும், கடைசி வரைக்கும் நம்ம பூனாங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியாது, உணரவே முடியாது. அதான் சொல்றாரு, எல்லாருக்கும் தன்னை குறித்த நன்கு பகுத்தறிவு இருக்கணும். என்னால் என்ன, எந்த நிலைமையிலிருந்து அழைக்கப்பட்டோம்? நாம் அழைக்கப்படும் போது பெயர் சபையிலலாம் ஒரு பாட்டு பாட விட மாட்டாங்க, பாஸ்டர் மகை வந்து மயக்க பிடிங்கிடுவார். யாரும் சுயாதீனமாக ஊழியம் பண்ணிட முடியாது. இங்கே வந்தால் எல்லாருக்கும் ஈக்குவல், ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாரும் வாய்ப்பில் வர்றோம், எல்லாரும் எல்லா வேலைகளையும் பங்கெடுக்கிறோம். ஆனால் இந்த சமத்துவம் வந்த பிறகு நமக்குள்ளே இப்போ விட்டு கொடுத்தல் போயிடுச்சு, சகிப்புத்தன்மை போயிடுச்சு, பெருமை பெருசாக ஏறி உக்காந்துருச்சு. சரி, ஏன் இந்த பெருமையை குறித்து இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணும்? இது அவ்வளோ பெரிய தப்பா? நாம் இவ்வளோ தூரம் உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் படிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவமா அப்படின்னா பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, இது சாத்தானுடைய குணம். முதல் முதல் பெருமை காலானது யாருங்க? படிங்க வசனம், ஏசாயா 14:12-14.
அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக.
கவனிங்க, இப்பதான் படிக்கட்டை வச்சு ஏற ஆரம்பிக்கிறார் லூசிபர். நான் வானத்துக்கு ஏறுவேன் ஒரு படி, அப்புறம்
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
இரண்டாவது படி
வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே,
மூணாவது படி
ஏறிட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
நாலாவது படி
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்,
அஞ்சு படி உயர்த்திருக்காரு தன்னை. எப்போ? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மார்னிங் ஸ்டார். இவங்களை போல ஏராளமான தூதர்களை தேவனால் சிருஷ்டிக்க முடியும், ஆனா இவர் எதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு? இப்ப என்ன காரணம்? இந்த எண்ணம் அவருக்குள்ள துளிர்விட்டதுக்கு என்ன காரணம் நமக்கு எல்லாம் தெரியும், எதிராளி ஆகிய சாத்தான் கிளாஸ்ல நம்ம எல்லாம் படிச்ச பாயிண்ட்ஸ் தான். இந்த சின்ன மனிதர்களுக்கு நம்மளை காவலாளியா வச்சிட்டாரு. இப்போ பெருமைக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருந்துச்சு? பொறாமை. பெருமையும் பொறாமையும் சகோதரர்கள். பெருமை இருக்கிறவங்களோட கண்டிப்பா என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும். பொறாமை பெருமைக்கு என்ன ஆச்சு? வழிநடந்துச்சு. அல்லது இந்த பொறாமையின் மூலமாக தனக்குள் இருந்த பெருமையை லூசிபர் வெளிப்படுத்தினார். பெருமையை வெளிப்படுத்தினார் பொறாமையின் மூலம். மனு குலத்தையே மோசம் பண்ணிட்டார் அந்த பெருமையினாலும். அப்போ இந்த படிகளால் ஏறாதீர்கள் என்று தேவன் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது ஏதேனும் ஒருத்தர் பண்ணிருக்கிறார் பாருங்க. அவர் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிதமிஞ்சு எண்ணி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையெல்லாம் தாண்டிட்டார், மேகங்களுக்கு எல்லாம் மேலே ஏறிட்டார், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களில் வீட்டிருப்பேன்னு ரொம்ப ஹையஸ்டா போயிட்டார். இன்னைக்கு நாம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் தகுதிக்கு மீறி, நம்மளை குறித்த தீர்மானங்களுக்கு மீறி ஒரு படி நம்மளை உயர்வா நினைச்சோம்னாலும் லூசிபருடைய ஆவி நம்மளை ஆட்கொள்ளுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பெருமை இருப்பவர்கள் அவர்களுக்குரிய அறிகுறிகள் என்ன, அவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும் போது பாருங்க சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சகோதரர்கள் போடுவாங்க. அதுல ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் வருதா இருக்கா? மேல ஒருத்தர் கை நீட்டிட்டு இருக்காரு காப்பாத்த. இந்த மனுஷன் பிரைடுங்கிற ஒரு மூட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அதனால என்ன பண்ண முடியல, இந்த கையை கொடுக்க முடியல. ஏன்னா பெருமைங்கிற ஒரு மூட்டையை சுமந்துட்டு இருக்கிற யாருமே ஹெல்ப் பண்ண கை நீட்டினா கூட அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுடைய பெருமை அவங்கள விடாது. அறிகுறிகள் என்ன? கேரக்டர் டெவலப்மெண்ட்ல நிறைய பிரதர் பேசுறாரு பெருமைக்கான அறிகுறிகள். என்ன செய்தாலும் எப்பொழுதும் பிறர் பாராட்டை விரும்புவது முதல் பெருமை கடையாளம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் உங்களை பாராட்டல அப்படின்னா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பாராட்டை பெற்றுக்கொண்டோமானால் அதோட அது நிக்காது, திரும்ப திரும்ப அது கேட்கும். இப்ப பாராட்டாம போயிட்டாங்களே, அப்ப அந்த பலனை இங்கேயே அடைஞ்சு தீர்ந்த மாதிரி ஆச்சா இல்லைங்களா? பாராட்டை விரும்புறது பெருமை அறிகுறி, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் எந்த ஒரு கருத்து கூட்டங்கள்லையும், பிசினஸ் மீட்டிங்கா இருக்கட்டும் பொதுவான இடங்களா இருக்கட்டும், என்னுடைய கருத்தை மாத்திரம் எல்லாரும் கேட்கணும். மற்றவங்களுக்கு நான் செவிசாய்க்க மாட்டேங்கிறதுக்கு பேர் என்னங்க? பெருமை. எதிர்த்தரப்புல இருந்து நல்ல கருத்தே வந்தாலும் இப்படிப்பட்டவங்க அவங்களுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு அப்படியே எடுத்து நிற்பாங்க. இது பெருமையினுடைய இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது பிரதர் ரசல் பேசும்போது கேரக்டர் டெவலப்மெண்ட்ல, தன்னை விட குறைவான தாளந்து உள்ளவர்களை எப்ப பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறது, மட்டம் தட்டிட்டே இருக்கிறது, வா ஓ இதை பண்ணு, நீ அதை செய் இதை செய்யின்னு ஒருத்தருடைய பலவீனத்தை பார்த்துட்டு அவங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பெருமையினுடைய வெளிப்பாடு. இன்னொன்னு சொல்றாரு, தன்னோட தாளந்துல மிகுதியா இருக்கிறவங்களே எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறது. இப்ப பெருமை இருக்கிறவங்க ரெண்டு வேலை செய்வாங்களாம், ஒண்ணு தன்னோட கீழே இருக்கிறவங்களையும் ஏசி பேசிக்கிட்டே இருப்பாங்க, இலக்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க, அவதூறு பேசிட்டே இருப்பாங்க, தீமை பேசிட்டே இருப்பாங்க. தன்னோட உயரத்துல இருந்தா அவங்களையும் எல்லாரும் முன்னாடியும் நற்பேரை கெடுத்து விடும்படி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெருமை கொண்ட நபருக்கும் நல்ல தேவன் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இன்னும் உயரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கும் கொஞ்சம் கூட ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா இவர் என்ன நினைச்சுக்குவாருன்னா, அந்த சகோதரனுக்கு ஈக்குவலா தன்னை நினைச்சிட்டு அவருடைய நேம கெடுத்து விடுற வேலையை செஞ்சிட்டு இருப்பார். அப்ப தாளந்து குறைவா இருப்பவர்களை இகழ்ந்து கொண்டே இருப்பது, நிறைவா இருக்கிறவங்க கிட்ட தாளந்தோட போட்டி போடணும், நான் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். மாறாக சகோதரர்களோட போட்டி போடக்கூடாது, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு, எனக்குரிய தாளந்து இருக்கு அதை நான் செய்வேன், அதுல யாரும் வர முடியாது. உனக்கு இல்லாதது என்னன்னு தேவன் கேட்கிறாரு, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை மாத்திரம் முழு பலத்தோட செய். இன்னும் சில அறிகுறிகள் பேசும்போது, தனது கருத்து எடுத்துக்கொள்ளப்படலைன்னா இந்த பெருமைக்குரியவர்கள் அடுத்த அந்த கூட்டங்களிலே உட்கார மாட்டாங்க. வெளிநடப்பு செய்யறது, அந்த கூட்டத்துக்கு எப்போதும் எதிர்ப்பாவே காண இல்லைன்னா அவங்க அந்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, யாரையாவது ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. அவர் சார்பா நாலு பேர் உட்காந்து அந்த மீட்டிங்ல கூடத்தில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சும்மா விட்டு வைக்கிற வேலை இல்லை. எப்படி ஆதாம் ஏவாளை மோசம் போக்கி, இல்ல 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 நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டு அப்படியே தேவ தூதர்களை போல மாறிடுவீங்கன்னு சாத்தான் சொன்னாரோ, இந்த மாதிரி எப்பேற்பட்ட நயவஞ்சகமான வேலைகளையும் இந்த பெருமைக்குரிய நபர்கள் கண்டிப்பா செய்வாங்க. அவங்க கருத்துக்கள் நிராகரிக்கப்படும் போது ஐக்கியத்தை விட்டே தங்களை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா விளக்கி காணப்படுவாங்க. இதெல்லாம் வஸ்திரத்தை உயர்த்தி நம்மளுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துவது. எளிதில்ல பழக மாட்டாங்க, தங்களை தாழ்த்தி சரண்டர் பண்ணி முதலாவது ஓடி வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அவர் கை கொடுக்கிறாரான்னு பார்க்கட்டும், நான் அப்படியே உட்காந்து செக் பண்ணுவாங்க, நம்மளை கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம போற இடத்துல நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அவர் என்னை வந்து கை கொடுக்கலங்கிறத நம்மளை குற்றம் சொல்றதுக்காகவே நம்மளை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, கன்வென்ஷன்ல பார்த்தீங்க ஆனா நீங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்க என்னை பார்த்தீங்கல்ல, நான் உங்களை பார்க்கல, நீங்க வந்து பேசியிருக்கலாம்ல, அப்பயும் இறங்கியே வரல. இது மாதிரி நிறைய அனுபவம் வாங்கியிருக்கோம். மாம்சத்தை பலி செலுத்த வந்துட்டு கை கொடுக்கல, பார்த்துட்டு பேசாம போயிட்டாரு, எனக்கு இந்த வேலையை தரல. இதெல்லாம் மாம்சத்தை வளர்த்தெடுக்கிற வேலையா பலி செலுத்துற வேலையா? மாம்சத்துக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கிறோம். இவங்க பேசுறதுல, அவங்க செய்யறதுல, இவங்க கை கொடுக்கல, இவங்க நான் கருத்தை உள்வாங்கறதுல, எல்லாமே பெருமைக்குரிய வெளிப்பாடு. இப்படி பெருமையினால் ஊறி போயிருக்கிறவங்க கை கொடுக்கறது கூட உள்ளார்ந்த அன்போடு கொடுக்க மாட்டாங்களாம், அதுல கூட ஒரு பாய்சன் இருக்கு. ஏனோ தானம் கொடுத்துட்டு போவாங்க. உள்ளார்ந்த அன்போட கை கொடுக்கும் போது நீங்க சிலர்த்த பார்த்துருப்பீங்க, அப்படி டைட்டா பிடிச்சு கொடுப்பாங்க. அதுலயே அவருடைய ட்ரூத் நாலேஜ் என்ன, அவருடைய வளர்ச்சி என்னங்கிறத வெளிப்படுத்து. கை கொடுக்கறதுல, பேசுறதுல, பழகிறதுல சாதாரணமா எல்லாரிடத்திலும் இணங்கி வரமாட்டாங்க. மாய்மாலமான பழகுதல், போலி சிரிப்பு, வேசமான கை குலுக்குதல், இதெல்லாம் பெருமையினுடைய அறிகுறி. எல்லாத்துக்கும் மேல பெரிய ஈகோ பார்ட்டியா இருப்பாங்க அவங்க, ரொம்ப 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 ஈகோ பண்ணுவாங்க. அதுக்காக எதை வேணாலும் இலக்க ரெடியா இருப்பாங்க. தங்களுடைய ஸ்தானத்தை, தனித்தன்மையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எதை வேணாலும் இலக்க ரெடியா இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம கவனிக்கணும். தாழ்மையின் சின்னமாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிற பலிபீடத்தின் மேல் பலியை ஏறெடுக்க வந்திருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடாத துர்குணங்கள் இதுதான், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு பலிபீடத்தின் மேல் ஏறாதிருப்பாயாக சொன்னார். இப்ப நம்முடைய குரு அவர் ஸ்டெப்பு போட்டு மேலே ஏறி இருக்கிறாரா இறங்கி இருக்கிறாரான்னு பாருங்க. பிலிப்பியர் 2:6-8,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்.
நல்லா கவனிங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பார்வேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடங்களில் வீற்றிருப்பேன். இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னை உயர்த்தினார் லூசிபர். அவரையே சிருஷ்டித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் சமமான பொருளாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்துறார் ஒருபடி. அப்புறம்
தம்மை தாமே வெறுமையாக்கி,
அடுத்து மூணாவது ஸ்டெப் தன்னை தானே வெறுமையாக்கி இறக்கிட்டு இருக்கிறார் தன்னை. அப்புறம்
அடிமையின் ரூபம் எடுத்து,
நாலாவது ஸ்டெப் இறங்கிட்டார் அடிமையின் ரூபம் எடுத்து,
மனுஷர் சாயலானார்,
மனுஷர் சாயலாகி சிலுவை மரண பந்தம் அஞ்சு படிக்கட்டு இவர் தன்னை இறக்கி இருக்கிறார். சாத்தான் அஞ்சு படிக்கட்டு தன்னை உயர்த்தினாரு, இவர் அஞ்சு படிக்கட்டு இறங்கி இருக்கிறார். ஒரு வசனம் இப்ப உங்களுக்கு ஞாபகத்துல கண்டிப்பா வரணும், எந்த வசனம்? தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் எவனும். இப்ப என்ன செஞ்சார் பிதாவாகிய தேவன்? பிரதர் ரசல் ரொம்ப அருமையா இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ரீப்ரின்ஸ்ல 57:10 57:11 இதுல நீங்க போய் ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா, லூசிபர் ஆராதனை கூடத்துக்கு ஆசைப்பட்டார், வடபுறத்துக்கு. கர்த்தருடைய சிந்தனையிலையும் அது இல்லை. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட என்ன கேட்டார் பிதாவாகிய தேவனிடத்துல? அப்பா, முன்பு இருந்த அதே நிலைமைக்கு என்னை உயர்த்தினா போதும், உங்க சமூகத்துக்கு நான் வந்துட்டா போதும். மாறாக கனத்தையோ அழியாமையோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல? கேட்கல. இப்போ தேவனுக்கு யார பிடிச்சது? அவரும் ஒரு லோகோஸ், அவரும் ஒரு மார்னிங் ஸ்டார், இவரும் ஒரு மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் விடிவெளிகள் ரெண்டு பேரும். இவர் தன்னை உயரத்துக்கு தன்னை அதிகமா லெவலுக்கு மீறி உயர்த்தினார். அகால பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போனாய், இவர் படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி இறங்கி வந்தாரு. பிதாவாகிய தேவன் பார்த்தாரு. ஒரு ரசல் என்ன சொல்றாருனா, லூசிபர் ஆசைப்பட்ட அந்த வடபுறத்தை தான் இப்ப குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாராம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பாயிண்ட். குமாரனுடைய சிந்தனையிலையும் தோணலையா அந்த எண்ணம், இந்த ஆராதனை கூடத்துல நான் இருக்கணும்னு. ஆனா லூசிபர் ஆசைப்பட்டார். இப்ப ஆசைப்படாத கிறிஸ்துவை அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்திருக்க. இன்னொன்னு சொல்றாரு வேதனைக்குரிய ஒரு விஷயம், வேதனைனா நம்ம எல்லாம் இருக்கிற நிலைமையை பத்தி சொல்றேன். நம்மளுக்கும் அதே வடபுறம் கிடைக்குதான். குமாரன் மூலமாக அதே ஆராதனை கூடத்துல அதே வடதிசையை குமாரனுக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரோ நமக்கும் கொடுக்கிறாராம். என்ன பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் சொல்றாருன்னா, மனவாட்டி குறைவாதான் இப்ப சீர்வரிசை கொண்டு போறோம், நம்மளுடைய சீதனம் குமாரனுக்கு ஏற்றதா? இப்போ நம்ம எல்லாம் குமாரனுக்கு பலி செலுத்த போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் சீதனம்னு வச்சுக்கோங்க. மணவாளன் வீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சீதனம் கம்மியா இருக்கு. ஆனா பிரதர் ரசர் என்ன சொல்றாருன்னா, திருமணமாயி கணவனுடைய வீட்டுக்குள்ள மனைவி நுழைஞ்ச பின்னாடி கணவனுடைய வீடே அவங்களுக்கு சொந்தமாயிருது. அவர்த்த என்னென்ன உடைமைகள் இருக்கோ அவ்வளவையும் மனைவி யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கணவன் சொல்ல மாட்டாரு, இதெல்லாம் நீ தொடக்கூடாது, இது உன்னுடைய பொருள் இல்லைன்னு. அந்த மாதிரி ஒரு 10% இன்னைக்கு வேலை செய்யறோம், 100% ஆசீர்வாதத்தை குமாரனோட பங்கு போட போறோம் அப்படிங்கிறார். அப்ப லூசிபர் ஆசைப்பட்ட இடத்தை ஆசைப்படாத கிறிஸ்துவுக்கு தன்னை தாழ்த்தினதனுடைய வெளிப்படா அருமையா தேவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்ம படிக்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம்.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
இந்த வார்த்தை வேற எந்த பாவத்துக்கும் விரோதமா சொல்லல. தேவன் இந்த பாவம் செஞ்சா எதிர்த்து நிற்கிறார், அந்த பாவம் செஞ்சா எதிர்த்து நிற்கிறார் அப்படி சொல்லப்படல. பெருமை உள்ளவர்களுக்கு மாத்திரம் தேவன் எதிரியா நிற்பாராம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா பிரதர் ரசலுங்க, பெருமை உள்ளவர்கள் தேவனுடைய சிந்தனையிலே இருக்க மாட்டாங்களாமா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நிறைய வேலை செய்யறோம், ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறோம், இது பண்றோம், அது பண்றோம், கொடுத்த தாளந்தை தேவன் எடுக்கிறது இல்லையாமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, நிறைய அட்டூழியமும் பண்ணிட்டு ஊழியமும் பண்ணிட்டு தேவனால் நடத்தப்படுவதாக, அப்படிலாம் இல்லை. தாளந்தை பயன்படுத்திட்டு அந்த கணத்திற்குரிய பரம அழைப்பை அவங்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டாரா? ஆல்ரெடி வரம் கொடுத்தாச்சு, போதக திறன் இருக்கு, ஃபாலோ கிளாஸ் எடு, நீ கன்வென்ஷன்ல பேசி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நீ செய்த அநியாயத்தின் காரணமாக உன்னுடைய பரம அழைப்பை நீ இழந்தாச்சு. எப்போ என்ன காரணம்னா, இந்த பெருமையினுடைய வெளிப்பாடு தேவனுடைய சிந்தனையில இருக்க மாட்டாங்க. இவங்களை மாத்திரம்தான் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லப்படுது, வேற எந்த பாவத்துக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லல. கவனிக்கணும், பெருமை என்கிறது ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஏராளமான ஆதாரங்கள் வேதாகமத்திலே நம்ம பார்க்க முடியுது. முதல் முதல்ல மனுஷனை மோசம் போக்கின லூசிஃபர், அவர்கள் மேல் பொறாமை அடைந்து அவர்களை மோசம் போக்கி நம்ம எல்லாருக்கும் மரண தண்டனை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா அவருக்குள் இருந்த பெருமை. இந்த ஆவிதான் தொன்று தொட்டு வருது பாருங்க. காயின் ஆபேல் விஷயத்துல என்ன நடந்துச்சு? தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அவ்வளவுதான். இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஜனக்கூட்டம் பெருகல. இப்ப மாதிரி இவ்வளவு திரளான கூட்டங்கள் இல்ல. அப்போ தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப காயின் நியாயமா என்ன யோசிச்சிருக்கணும்? நம்மளுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? இவரும் மந்தையின் தலையீட்டை என்ன பண்ணணும்? எடுத்து சமர்ப்பணம் பண்ணிடுக்கணும். இவர் ஊனமானதை பலி செலுத்தினார், தேவன் அங்கீகரிக்கல. அவர் மந்தையின் தலையீட்டை பலி செலுத்தினார், அங்கீகரித்தார். இவ்வளவுதான். இப்போ தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, வருத்தம். காரணம் பொறாமை. பொறாமை பெருமையினுடைய அஸ்திபாரம். இதுதான் லூசிபருக்கும் வந்துச்சு. அந்த பொறாமை அப்படியே பாருங்க, கண்டினியூவா வாங்க. மனாந்திர பிரயாணத்துல மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா ஒரு கூட்டம் கலகம் பண்ணிட்டே இருந்துச்சு. கோரா மற்றும் கோராகனுடைய கூட்டத்தார் 250 பேரை தூபகலசத்தோட எடுத்துட்டு வந்து எடுத்து நின்னாங்க. காரணம் என்னன்னா அந்த ஆசாரிய முறை எங்களுக்கும் வேணும். நீங்க மட்டும் ரொம்ப பரிசுத்தமாக்கப்பட்டவங்களா சபையில? உங்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த பதவியா? இன்னைக்கு நிறைய பலவீனமான சில சகோதரர்களுக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் வெளிப்படுது. மூப்பர்களை பார்த்துட்டு பதவிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மட்டுமே சப்ஜெக்ட் எடுக்கணுமா மாங்க? இதெல்லாம் யாருன்னா இந்த தாளந்துகளை எல்லாம் சமம்னு நினைச்சுக்கிறாங்க அநேகர். அவங்க அவங்களுக்கு தேவன் பகுத்து வச்சிருக்கிறார். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா லேவி கோத்திரத்தை அழகா தேவன் பிரிச்சார் முழு இஸ்ரேல் ஜனங்களிடமிருந்து. அதில் ஆரோனுடைய குடும்பத்தை விசேஷமா பிரிச்சு ஆசாரிய முறைமை கொடுத்தார். இது பிடிக்காத கோரா 3 நண்பர்களை கூட சேர்த்தார். அவரோட சேர்த்து 250 பேர். கடைசியில் என்ன ஆச்சு? பூமி தன் வாயை பிளந்து கோராகு மற்றும் அவருடைய குடும்பத்தை முழுங்கி போட்டுச்சு. அவங்களுடைய 3 நண்பர்கள் தூபம் காட்டின 250 பேரை அக்னி வானத்திலிருந்து பட்சித்து போட்டது. இந்த அழிவுக்கு காரணம் என்ன? மோசே ஆரோன் அவங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு தெரியாம அவங்களுக்கு எதிர்ப்பாக இவங்க புறப்பட்டதனுடைய பொறாமை மற்றும் பெருமை. தங்களுக்கு மேன்மை வேணும், அப்ப இன்னொருத்தர் மேல பொறாமை. நீங்க இருக்கக்கூடாது, நீங்களும் கீழே உட்காருங்கிறது. தேவன் கொடுக்கக்கூடிய சில அங்கீகாரம் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா சவுல் முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு நன்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த வரைக்கும். ஆனால் அநேக நேரங்களில் சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக காத்திருக்காம 2 தவறுகள் பண்ணார். தானாக பலி செலுத்தினார், அவரே ஜெபித்து கன்றுக்குட்டியை பலி செலுத்திட்டார். அவரே ஒரு யுத்தத்துக்கு அவசரப்பட்டு ஜனங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய பிரஷர் தாங்க முடியாம அவசரப்பட்டு முடிவெடுத்தார். உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காதுன்னு சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி. பிறகு தாவீது என்ட்ரி ஆகிறார். சவுல் தனது தவறு என்ன என்பதை உணராமல், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 எப்ப காதுல கேட்டாரோ அவரை கொல்றதுக்கு பட்டயத்தை தூக்கிட்டு ஆரம்பிச்சார். பிரச்சனையே இங்கதாங்க இருக்கு. நாம் அவர் 10000னா 10001 நம்ம இப்படி முன்னேறி போனா பரவாயில்ல, நானே 1000 தான், உனக்கு எப்படி 10000? இங்கதான் பெருமை பொறாமையாக மாறி சகோதர விரோதத்தால் கொலை செய்யற வரைக்கும் போயிட்டார். இதைத்தான் காயின் செஞ்சிட்டார். இப்ப பாத்தீங்களா, பெருமை சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம். சொந்த சகோதரனையே கொலை செய்தது பொறாமை காயின் விஷயத்துல. அதையே தான் தாவீது விஷயத்துல சவுல் செஞ்சார். அப்படியே பாருங்க, நேபுகாத்நேச்சார், பாபிலோன் சாம்ராஜ்யம் முதல் புரஜாதி அரசன், சிதேக்கியா வீழ்ச்சிக்கு பின்பு சகல உலகத்தின் சாம்ராஜ்யங்களையும் தேவன் ஒப்பு கொடுத்தார். சிங்கம் எப்படி இருந்துச்சு? கழுகின் செட்டைகளோடு இருந்துச்சு. தானியேல் தீர்க்க தரிசனத்தெல்லாம் நம்ம படித்தோம். ஆனா இவ்விதமாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய எவ்வளவு அன்பையும் கிருபையும் பார்த்துட்டு ஒரு முறை பெருமை பேசினாரு, இது எல்லாம் என்னுடைய நாமத்திற்கென்று, என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று நான் ஏற்படுத்தின எனது வல்லமையின் சாம்ராஜ்யம் சொன்னாரு. இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. மாடுகளை போல் நீ வைக்கோல் திம்பாய். பச்சளை வைத்தியம் எடுத்தாருங்க 7 வருஷம். அதான் வைக்கோல் சாப்பிடலவர் பச்சளை வைத்தியம் எடுத்தார். தண்டனையாச்சு. எந்த இடத்துல பெருமை என்கிற அந்த வார்த்தை நம்ம வாயில உருவாகுது அங்க நம்ம தேவனுடைய சிந்தையில காணா போயிருவோங்கிறத ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இதே மாதிரிதான் உசியா ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல. அவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சு நிறைய ராஜ்யபாரங்களை கொடுத்திருந்தார். தூபம் காட்ட ஆசை வந்துருச்சு ஆசாரியர்களை போல. இஸ்ரேல்ல ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் வேலையை செய்யணும், ராஜாக்கள் ராஜா வேலையை செய்யணும். ஆசாரியர்களை சிங்காசனத்தில் உட்கார விட்டுருவாரா ராஜா? ஆனா என்ன பண்ணார்னா ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து நானும் தூபம் காட்டணும் உள்ள துணிகரமா போனார். 80 ஆசாரியர்கள் மறைக்கிறாங்க. அங்க பாருங்க பிக்சர்ல 80 பேர் மறைக்கிறாங்க, கொஞ்சம் கூட அசரல. நான் அரசன் போங்கன்னு துணிகரமா போயிட்டு இருக்கும் போதே நெத்தியில குஷ்ட ரோகத்தால் தேவன் அடிச்சார் ஸ்பாட்லே. எத்தனை உதாரணங்கள் வேதாகமத்திலே பெருமையின் மிகுதியினால் தண்டிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ராஜாவா இல்ல இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க குசியா. ஏன்னா குஷ்டரோகிகளை எங்க வைப்பாங்க? கல்லறையில கொண்டு போய் அடியில் போட்டுருவாங்க குகைக்குள்ள. வால் உரிமையை இழந்து போற நிலைமை. பெருமை என்கிற விளிம்பு எந்த இடத்துல துளிர் விட ஆரம்பிக்குதோ தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே நம்ம இருக்க மாட்டோம், காணாமல் போயிடும். நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு அது காரணமோ இது காரணமோ இவங்க காரணம் இல்ல இல்ல இல்ல. ஒருத்தருடைய வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய தாழ்மையும் பெருமை தாங்க காரணம். ஒருவருடைய தாழ்மை அவர்களை உயர்த்தும், ஒருவருடைய பெருமை அவர்களை அழித்து போடும். இதுதான் ட்ரூத். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். கர்த்தர் இயேசுனுடைய ஊழிய நாட்கள்ல சதுசேயர் பரிசேயர்கள் ஏன் இந்த பரமழைப்புக்குள்ள வர முடியல? எங்களுக்குள்ள பாவமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. இவர் எப்படி பாவிகளோட உட்கார்ந்து போஜனம் பண்றார்? இவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறவர் யார் என்று தெரியாம இருக்குமா? இதை உணர்த்துறதுக்கே அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போனார் பாரு. நீயோ நான் வரும்போது என்ன பண்ணல, தண்ணி கொடுக்கல, என் பாதங்களை கழுவல, அவளோ அதெல்லாம் செஞ்சா. எதை வெளிப்படுத்தினார்னா நீங்க பெருமைக்குள்ள இருந்துட்டு உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் பாவிகளுக்காகத்தான் மனுஷகுமாரன் வந்தார். நீங்க எல்லாரும் பாவிகள்ங்கிறத எப்ப உணர போறீங்க? பவுல் சொல்லும் போது அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதாம் ஒருவர் அவரை ஏற்றுக்கொண்டதுண்டோ? என்ன காரணம்? பிரைடு. பரமலைப்பே இழந்து போனாங்க. இவங்களால ஒரு சிலர் பின்பற்றி வந்தவங்களும் பயந்துகிட்டு அதுக்கப்புறம் சீசர்களோடு நடக்காம போயிட்டாங்க இல்லையா? 12 பேர், அதை தொடர்ந்து 70 பேர் மறைஞ்சு மறைஞ்சு ஊழியம் பண்ணாங்க. இந்த அதிகாரிகள்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிச்சு அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம பாக்குறோமா? நிக்கோதேமு ஒருத்தரை தவிர அவரும் ரகசியமா வந்துட்டு போயிட்டார் ஊருக்கு பயந்து. அப்ப பாருங்க, பரம அழைப்பையே அவங்க இழந்து போனதுக்கு காரணம் பெருமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எந்த விதமான தகுதிகளும் தாளந்துகளும், ஒரு பேச்சுத்திறன், மொழிபெயர்த்தல், படிப்பு, ஞானம், அறிவுரை சொல்லக்கூடிய திறன், மாம்சத்தின்படி வேலை செய்யறது, எந்த திறமைனாலும் பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்பதை மறக்காதீங்க. கர்த்தர் இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொன்னார், நல்ல போதகரே, ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க என்ன செய்யணும்? நீ ஏன் என்ன நல்ல போதகர்னு சொல்ற? அப்ப கர்த்தர் கேட்டவரா? அதுதாங்க தாழ்மை. என்ன சொன்னார்னா, எனக்குள் ஒரு நன்மை இருக்கிறது என்றால் அது என் அப்பாவிடம் இருந்து வந்ததுப்பா, என்கிட்ட தனியா ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம சொல்லணும், எனக்குள் ஒரு நன்மை இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்கு தான், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல தாழ்மைங்கிற குணத்தை இழக்கிறோமோ பெருமை ஏறி தலையில உட்காந்துரும். இதுல ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, பெருமை என்கிற வியாதிக்கு உட்பட்டவர்கள் அவங்களே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். மற்றவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வியாதியில பாதிக்கப்பட்டவங்க சில நேரங்கள் அவங்க பேச்சிலையும் கிரியைகளையும் தங்களை தாங்களே வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அநேகரிடம். ஆனால் தான் வியாதிக்குள் இருக்கிறேன் என்பதை அவங்களால என்ன பண்ண முடியாது. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இது அப்படின்னா, இது 2வது மரணத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாவம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விபச்சாரம், திருட்டு, பொய், இதுல எல்லாம் எது பிரதர் ரெண்டாம் மடர்ந்து கொண்டு போகும்? எல்லாமே கொண்டு போகும். எதெல்லாம் மனப்பூர்வமா செய்யறோமோ அவளும் எங்கதான் கொண்டு போகும்? புறங்கூறுதல் சகோதரர்களை கொலை செய்வதற்கு சமமா இருக்கின்றாரே, அப்போ அது ரெண்டாம் மடர்ந்து கொண்டு போகாம கொண்டு போகாதுங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், டைரக்டா வசனம் சொல்லுது. யோசிக்கணும், பாவங்களில் பெருசு சிறுசு என்பதல்ல, எதை ஒப்புக்கொள்ளுகிறோம், எதற்கு எதிர்த்து நிற்கிறோம், யார் தாழ்மை படுறோங்கிறத பொறுத்து தான் மன்னிப்பு. அப்ப நம்ம எல்லாருடைய சிந்தனையிலும் இருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, பிலிப்பியர் 2:13,
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.
நீங்க இல்ல, நான் இல்ல, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியையும் விருப்பத்தின்படியையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களுக்குள் உண்டாக்குறார்னா, ஒரு மண் தண்ணீர்ல குழைச்சு அழகாக ஒரு குயவன் கரத்தால் வடிவமைக்கப்படுவது போல, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுகிறோமே தவிர, இந்த மாம்சமானது எவ்வளவு பணத்தை பலியாகினாலும் சரி. அநேகர் நம்ம சந்திக்கும் போது பணம் அதிகமா சில நேரங்களில் சில ஊழியங்களுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா, கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கான கனத்தை எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ராங். இதே மாதிரிதான் அதிகமான தாளந்துகள் இருக்கிறவங்க நம்மளால இல்ல நினைச்சிடறாங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எல்லாரும் சகல தாளந்துகளை உடையவங்களாக இருந்த அனைவரும் நம்மளுடைய சகல நோக்கமும் விருப்பமும் செய்கையும் பிதாவாகிய தேவனுடைய கரத்தின் கிரியை, நாம் வெறும் குயவன் கையில் களிமண்கள், மண்பாண்டங்கள் என்பதை மாத்திரம் உணர்ந்தால் ஒழிய பரம அழைப்பை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, பெருமைக்குரிய நிறைய விஷயங்கள் வசனங்கள் இருக்கு. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பொறாமையும் புறங்கூறுதலும் எங்கு உண்டோ அங்க சகல துர்ச்சைகளும் உண்டு. அநேகர் சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறதா நினைச்சிட்டு விடிய விடிய உட்காந்து புறணியெல்லாம் பேசிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நீதிக்கு நிக்கிறாங்களாம். தேவனுடைய சித்தம் செய்யாம சத்தியத்தை விட்டு கொடுத்து நீங்க புறங்கூறதன் மூலம் உங்க கேரக்டர் தான் இழப்பீங்களே தவிர, தப்பு செய்யறவர் திருந்தவே மாட்டார். அப்போ அந்த புறங்கூறுதல், பொறாமை, எரிச்சல், இது எல்லாமே பெருமையினுடைய வெளிப்பாடு. சகலமும் அசுத்தம். எதுக்குமே தேவனுடைய ராஜ்யத்தில் அனுமதி இல்லை என்பதை உணர்ந்து, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்பதை கவனத்தில் நிறுத்தி, படிக்கட்டுகளை வைத்து நாம் யாரும் பலி செலுத்த வேண்டாம். தாழ்மையோடு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பலி செலுத்த பிரயாசப்படுவோம். வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.